الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر وقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وقال النبي صلى الله عليه وسلم ما من أيامنا لعمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء متفق عليه وكما قال عليه الصلاة والسلام فهل عليتم إذا يهتي فريت فريوالس كل ذلك كوريا வல்லவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லா. அவன் தனித்தவன் நினைத்துணையற்றவன் சர்வலோக மன்னன். மேலும் நினைத்ததை நினைத்த பிரகாரம் செய்யக்கூடியவன். மேலும் அவன் நித்திய ஜீவன் என்பதாகவும் சாட்சியம் கூறுகின்றேன். கலாக்கும் கலாமும் சத்திய தூதர் தன்மார்க்க போதகர் மனிதர்களின் நேர்வழிக்காக இறுதியாக வந்ததை தேம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் கிளையார்கள் மேலும் அவர்களது வழி மீது வெளி வைத்து வாழ்ந்த நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் ஈருலக வெற்றிக்காக எவைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை முடிந்த அளவு தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எவைகளை பார்த்து வேண்டாம், கூடாது, தகாது, ஹராம் என்பதாக தவிர்த்திருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து தூரமாகி நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியனுக்கும் மற்றன் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்காக மௌத்துக்கு பின்னால் மேலான சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா குறுகிய ஒரு வாழ்க்கையாக ஏற்பாடு செய்திருக்கின்றான். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு உலகத்தில் மனிதன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் மீது பல கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கி இருக்கின்றான். இவ்வாறு மனிதன் தன்னுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். ஏன், எதற்காக? கடமைகளை விதியாக்குவது, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அவகாசங்களை உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது அவன் அல்லாஹை நெருங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய இறைநேசனாக மாற வேண்டும் என்பதற்காக, அவனுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அந்த வகையில் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை தருகின்றான். ரமலானை தந்தான், ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தை தந்தான், அதற்கு பின்னால் செவ்வாளுடைய ஆறு என்பதாக இவ்வாறு பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். ஏன், அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அல்லாஹை நெருங்க வேண்டும், நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் சகோதரர்களே. அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் இன்றைய இந்த தினத்தில் இன்றைய இந்த தினங்கள் மிகவும் சிறப்பான இந்த தினங்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் இது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதி வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன. அந்த ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் பெரும்பான்மையான பகுதியை நாம் கழித்து விட்டோம். எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் ஓரிரு தினங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பாக்கியாக இருக்கின்றது. இந்த தினங்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்தது, எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்தது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதனை சத்தியம் செய்து சொல்கின்றான். அல்லாஹு தஆலா ஒரு இடத்தின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது சாதாரணமான ஒரு பொருளாக இருக்க மாட்டாது. எது உயர்ந்ததாக, எது பெருமதி வாய்ந்ததாக இருக்கின்றதோ அவைகள் மீதான் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்திருக்கின்றான். சூரியன் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், சந்திரன் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், இரவின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், பகலின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்பத்தில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக இந்த 10 இரவுகளின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்திருக்கின்றான். அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் என்ன மறைந்திருக்கின்றது, என்ன சிறப்புகள் இருக்கின்றது கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹு தஆலா உலகத்தில் பல படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹு சில படைப்பினங்களை சிலதை விட சிறந்ததாக இவ்வாறு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று உலகத்தில் அல்லாஹு தஆலா நாட்களை படைத்து அல்லாஹ், மாதங்களை படைத்து அல்லாஹ், அதில் சில மாதத்தை ரமலான் போன்ற மாதத்தை ஏனைய மாதங்களை விட சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று சகோதரர்களே, நாட்களை படைத்த அல்லாஹ் இந்த ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். ஒவ்வொன்றையும் படைத்து அதில் சிலதை விட கண்ணியமானதாக சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஊர்களை படைத்த அல்லாஹ் மக்காவையும் மதீனாவையும் சிறப்பான ஒரு ஊராக, ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இடங்களை படைத்து அல்லாஹ் எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கின்றதோ, எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வீடு அமைக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த இடத்தை அல்லாஹு தஆலா சிறப்பானதாக ஆக்கியிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, இவ்வாறே இந்த 10 தினங்களையும் அல்லாஹு தஆலா மிகவும் சிறப்புக்குரிய தினங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இவ்வாறான எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்றால், சில இமாம்களுடைய கருத்து இருக்கின்றது, எழுதியிருக்கின்றார்கள், ரமலானுடைய இறுதி 10 நாட்களை விட இந்த தினங்கள் மிகவும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பானது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனுடைய ரகசியம் என்ன, என்ன சிறப்புகள் இதில் அமைந்திருக்கின்றது, எதற்காகவே இந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதாக இந்த தினங்கள் இருக்கின்றன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தினங்களில் நடைபெறக்கூடிய அமலை போன்று வேறு எந்த ஒரு தினத்திலும் அமல்கள் நடைபெறுறது கிடையாது. இந்த தினங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான கடமைகளை விதித்திருக்கின்றான். மிகப்பெரிய ஒரு கடமைதான் ஹஜ்ஜினுடைய கடமை. லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்வுடைய தர்பாரை, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை தவாஃப் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, உம்ராவுடைய கடமையை முடிக்கின்றார்கள், ஹஜ்ஜினுடைய அந்த ஃபர்லான கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த அனைத்தும் இந்த தினங்களில் தான் அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, லட்சக்கணக்கான அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை நாடி சென்றவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் அமர்ந்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டியிட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே காட்சியில், ஒரே ஆடையில், ஒரே சூரத்தில் இவ்வாறான ஒரு இபாதத்தை அழகான முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 10 தினங்களிலும் மிகப்பெரிய சதக்கா உலகியாவுடைய அமல் நடைபெறுகின்றது, அதே போன்று நோன்புடைய அமல் நடைபெறுகின்றது. இவ்வாறு ஏராளமான அமல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த தினங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரிய தினமாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த தினங்களை அடையக்கூடிய நாம் இதன் மூலமாக எவ்வாறு பிரயோஜனம் பெற வேண்டும், இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அமல்களை எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள், நபி அவர்கள் என்ன அமல்களை செய்திருக்கின்றார்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை நாம் விளங்கி இந்த நாட்களை அவ்வாறு கழிப்போமே என்றால் இன்ஷா அல்லாஹ்
நாமும் இந்த தினங்களின் மூலமாக பிரயோஜனம் பெற்றவர்களாக, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை மாற்றி விடுவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தினங்களில் நடைபெற வேண்டிய மிகவும் பிரதானமான ஒரு அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ஃபீஹின் மின தக்பீரி வத்தஹ்லீலி வத்தஸ்பீஹி. இந்த தினங்களில் அதிகமாக நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும், தஹ்லீல் சொல்ல வேண்டும், தஸ்பீஹ் சொல்ல வேண்டும். தக்பீர் அல்லாஹு அக்பர் என்பதாகவும், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்கின்ற வார்த்தைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு பாடம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதனை உலமாக்கள் அதனுடைய வார்த்தைகளையும் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த திறங்களை அடைந்திருக்க கூடியவர்கள் தன்னுடைய வீடுகளிலும் தான், பஜார்களிலும் தான், மஸ்ஜிதுகளிலும் தான், எல்லா இடங்களிலும் தான் கண்ணியமான சகோதரர்களே அதிகமாக தக்பீர் தஹ்லீல் தஸ்பீஹில் ஈடுபட வேண்டியிருக்கின்றது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் போன்ற இந்த வார்த்தைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது இப்னு உமர், அதே போல அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப தினங்களை அடைந்து விட்டால் பஜாருக்கு செல்வார்கள். எதற்காக? பொருட்களை வாங்கவும் விற்பனையும் செய்கின்ற நோக்கத்தில் கிடையாது, மாறாக அவர்கள் பஜாருக்கு சென்று தக்பீர் சொல்வார்கள், உரத்த குரலில் தக்பீர் சொல்வார்கள். யுகப்பிருநாசு பிதக்பீரிஹிம், இவர்களுடைய தக்பீரை கேட்ட பஜாரில் இருக்கக்கூடியவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள் என்பதாக ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய இந்த திறங்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த திறங்களில் செய்ய வேண்டிய மிகவும் பிரதானமான ஒரு அமல் தான் தக்பீர். தக்பீர் தஹ்லீல் தஸ்பீஹ் போன்ற வார்த்தைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த திறங்களில் அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு வைப்பது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக ஒரு அமலாக இருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 தினங்களிலும் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். இந்த 9 தினங்களிலும் நோன்பு வைப்பது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இங்கும் அமர்ந்திருக்கக்கூடிய பலர் நோன்பு வைத்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள், இந்த சுன்னத்தை கடைபிடித்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாகும். இதற்குரிய சிறப்புகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமதியினுடைய ஒரு ரிவாயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த திறங்களில் பிடிக்கக்கூடிய ஒரு நோன்புக்கு ஒரு வருடத்தினுடைய ஒரு வருடம் நோன்பு பிடித்ததனுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், இன்றைய தினங்களில் இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவது, லைலத்துல் கத்ருடைய இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவதற்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நோன்பென்றாலே ஒரு சிறப்புக்குரிய அமலாகும், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமலாகும். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஹதீஸுல் குதுசியில் சொல்லி இருக்கின்றான், ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்குரிய கூலியை நான் கொடுத்து விடுகின்றேன், அது 1 to 10 வரைக்கும், 10 to 70 வரைக்கும் இவ்வாறு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கூட்டி கொடுப்பான். ஆனால் நோன்புக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்கின்றான், فانا اجزي به, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன். என்ன கூலி என்பதை அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நோன்பு வைத்தவர்களும் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கொடுக்கும் பொழுதுதான் விளங்கிக் கொள்வார்கள். அவ்வளவு பெரிய கூலியை ரசூலுல்லாஹி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த நோன்புக்காக வேண்டி வைத்திருக்கின்றான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் விரும்பினார்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுடைய அதிகமான பகுதி, ஒரு வருடத்தில் 3 விட அதிகமான பகுதி உம்மத்தினர்கள் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பதாக நபி அவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இருக்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். ரமலானுடைய காலத்தில் 30 நோன்புகளை பிரிக்கின்றோம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, ஜில்ஹிஜ்ஜாவுடைய 10 நோன்பு, செவ்வாளுடைய 6 நோன்பு, ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீதுடைய 3 நோன்புகள், ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் இவ்வாறான நோன்பு, ஷஅபானுடைய நோன்பு, இவைகள் அனைத்தையும் நாம் அன்பார்ந்த சகோதரர்களே எண்ணி பார்த்தால் இது ஒரு வருடத்தினுடைய வருடத்தை 3 பிரித்தால் அந்த 3 ஒரு பகுதியை விட நோன்புடைய தினங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விரும்பியிருக்கின்றார்கள், நபி அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த தினங்களில் பிடிக்கப்படுகின்ற நோன்புகளில் மிகவும் பிரதானமான, மிகவும் சிறப்பு மிக்க ஒரு நோன்புதான் அரபாவுடைய தினத்தில் பிடிக்கப்படுகின்ற நோன்பு. அரபாவுடைய தினத்தில் பிடிக்கப்படுகின்ற நோன்பு இது ஆக பிரதானமான, மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத்தான நோன்பாக இருக்கின்றது. நாளை மறுதினம், பெருநாளைக்கு முந்தைய தினம் பிடிக்கப்படுகின்ற இந்த நோன்பு அன்பார்ந்த சகோதரர்களே மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோன்பாகும். அரபாவுடைய தினம் என்றாக சொல்லும் பொழுது சகோதரர்களே, ஒன்பதாவது தினத்துக்கு தான் அரபாவுடைய தினம் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். இதனைத்தான் எங்களுடைய இமாம்கள் அன்று முதல் இன்று வரை உள்ள முன்னோர்கள் அனைவர்களும் அரபாவுடைய தினம் என்றால் ஒன்பதாவது ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது தினம், அது நாட்டை பொறுத்து, அது இடத்தை பொறுத்து, சூரியனுடைய அதாவது அது உதயமாக கூடிய இவைகளை பொறுத்து அன்பார்ந்த சகோதரர்களே இது வித்தியாசப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரபாவுடைய தினம் பெருநாளைக்கு முந்தைய தினம், இந்த தினத்தில் தான் அரபாவுடைய நோன்பை நாம் பிடிக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் அல்லது சில காலங்களுக்கு முன்னால் சகோதரர்களே சிலர் சொல்லுகின்றார்கள், அரபாவுடைய தினம் என்றால் நோன்பு பிடிக்க வேண்டிய தினம் அது, ஹஜ்ஜாஜிகள் அரபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த தினத்தில் தான் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக பலரும் சொல்வதுண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு முன்னோர்களுடைய கிதாபுகளிலும் இவ்வாறு சொன்னது கிடையாது, இவ்வாறு சாத்தியமான ஒன்றாகவும் கிடையாது. சகோதரர்களே, அரபாவுடைய தினம் என்பது ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது தினம். இதற்கு அரபாவுடைய தினம் என்பதாக ஏன் எந்த அடிப்படையில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அதற்கு வைக்கப்பட்ட ஒரு பட்ட பெயராகும். எவ்வாறு நாம் ஒரு நிகழ்வு ஒரு காலத்தில் ஒரு நாளில் நடந்துவிட்டால் அந்த நாளுக்கு ஒரு பெயரை நாம் சொல்லிவிடுகின்றோம். உதாரணத்துக்கு பிப்ரவரியினுடைய நான்காவது தினத்துக்கு நாம் சுதந்திர தினம் என்பதாக சொல்கின்றோம். யுத்தம் வெற்றி கொண்ட தினத்துக்கு அதற்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு தினத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை வைத்து அந்த தினத்துக்கு ஒரு பெயர் சூட்டியிருப்பதை போன்று அரபாவுடைய தினம் என்பது ஹஜ்ஜில் ஹஜ்ஜாஜிகள் அதாவது ஜில்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது தினத்தில் ஹஜ்ஜாஜிகள் அனைவர்களும் அரபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள். இதனால் அதற்கு பெயர் தான் யௌமு அரபா என்பது. சகோதரர்களே, எவ்வாறு நாம் அரபியில் பார்க்கின்றோம் கிதாபுகளில் ஆமுல் ஃபீல் என்பதாக ஒரு வருடம் இருக்கின்றது. ஆமுல் ஃபீல் என்றால் அதனுடைய அர்த்தம் யானை வருடம், யானை நிகழ்வு நடைபெற்ற வருடம். ஏன் அந்த வருடத்துக்கு ஆமுல் ஃபீல் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது? அந்த வருடத்தில் அப்ரஹாமன் யமனிலிருந்து யானை படைகளை காபத்துல்லாவை இடிப்பதற்காக அனுப்பினான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தினான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வருடத்தில் நடைபெற்ற மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வுதான் அந்த யானை படையை அனுப்பிய அந்த நிகழ்வு. எனவே அந்த வருடத்துக்கு அரபிகள் பெயர் சூட்டிவிட்டார்கள் யானை வருடம் என்பதாக, ஆமுல் ஃபீல் என்பதாக. அதே போன்று அரபியில் ஆமுல் ஹுசன் என்பதாக சொல்வார்கள். ஆமுல் ஹுசன் என்றால் கவலைக்குரிய வருடம். ஏன் இந்த வருடத்துக்கு இவ்வாறான ஒரு பெயர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த, ஒத்துழைப்பாக இருந்த தன்னுடைய சாச்சா அபூ தாலிப் இவர்கள் மரணித்த அதே வருடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணித்து விட்டார்கள். இந்த வருடம் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை அதிகம். அதனால் இதற்கு பெயரே வைத்து விட்டார்கள் இது ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம் என்பதாக பெயர் சூட்டி விட்டார்கள். இவ்வாறு கண்ணியமான சகோதரர்களே, அரபியர்கள் சில நாட்களுக்கு சில பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று யோமு தர்வியா என்பது அதாவது ஜில்ஹிஜ்ஜாவுடைய எட்டாவது தினத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயராகும். யோமு தர்வியா என்றால் தண்ணீரை குடிக்கக்கூடிய, தண்ணீரை புகட்டக்கூடிய தினம் என்பது பெயராகும். ஏன் எட்டாவது தினத்துக்கு யோமு தர்வியா என்பதாக சொல்கின்றோம் என்றால் ஹஜ்ஜாஜிகள் அன்றைய தினத்தில் அரபாவுக்கு போவதற்காக அவர்களுடைய கட்டு சாதனங்களை தயார் செய்து கொள்வார்கள், அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள், அதற்கு பெயர் வைத்து விட்டார்கள் யோமு தர்பியா என்பதாக. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்துக்கு யோமு நகர் என்பதாக சொல்கின்றோம். யோமு நகர் என்றால் அறுக்கக்கூடிய தினம். அந்த பத்தாவது நாளைக்கு பெருநாளுடைய தினத்துக்கு ஏன் யோமு நகர் என்கின்ற பெயர்? சகோதரர்களே, அந்த தினத்தில் குர்பான் கொடுக்கின்றார்கள், அறுப்பு நடக்கின்றது, அதனால் அதற்கு பெயர் யோமு நகர். அதனால் அவர்களுக்கு பெருநாளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தமல்ல சகோதரர்களே. இவ்வாறு ஏராளமான நாட்களுக்கு அரபியில் ஏராளமான பெயர்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு யோமுல் ஃபித்ர், யோமுல் ஃபித்ர் என்பது செவ்வாளுடைய முதலாவது நாளுக்கு உரிய ஒரு பெயராகும். யோமுல் ஃபித்ர் செவ்வாளுடைய முதலாவது தினம் தான் நோன்பு பெருநாளுடைய தினம். அதன் ஃபித்ர் என்றால் அதனுடைய அர்த்தம் நோன்பை விட்டு விடுவது என்பதுதான் அதனுடைய கருத்தாகும். ஏன் அன்றைய தினத்துக்கு யோமுல் ஃபித்ர் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது? அன்றைய தினத்தில் அனைவர்களும் நோன்பை முடித்துவிட்டு பெருநாளை கொண்டாடுவார்கள், சாப்பிடுவார்கள். அதனால் அதற்கு யோமுல் ஃபித்ர் என்பது பெயராகும். யோ ஐயாமு தஷ்ரீக் என்பதாக சொல்கின்றோம். ஹஜ் பெருநாளை அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் பெயர் ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக் என்பதாக இந்த மூன்று தினங்களுக்கும் ஏன் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது? தஷ்ரீக் என்றாலே அதனுடைய அர்த்தம் இறைச்சிகளை கிழிப்பதும் இறைச்சிகளை வெட்டுவதற்கும் தான் சொல்லப்படும். இந்த மூன்று தினங்களில் பெருநாளுக்கு பின்னால் உள்ள தினங்களில் அதிகமாக இந்த அமல் நடைபெறும், உமையாவுடைய அமல். அதனால் அதற்கு ஐயாமு தஷ்ரீக் என்பது பெயராகும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்றுதான் யோமு அரஃபா என்பது பெருநாளைக்கு முந்தைய தினம், திலஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது தினம். இதற்குத்தான் யோமு அரஃபா என்பதாக சொல்கின்றோம். இதில் நாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெற வேண்டியிருக்கின்றது. சகோதரர்களே, யார் நோன்பு பிடித்திருக்கின்றோம், இன்றைய தினம் உதாரணத்துக்கு ஹஜ்ஜாதிகள் அங்கு அரஃபாவில் இருக்கின்றார்கள், இன்று நாமும் நோன்பு பிடித்திருக்கின்றோம், பிரச்சனை கிடையாது. நோன்பு பத்து நாட்களும் ஒன்பது நாட்களும் நோன்பு பிடிப்பது ஒரு சுன்னத்தான அமல் தான். ஆனால் அரஃபாவுடைய தினத்தில் நாம் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் நாளை மறுதினம் நாம் பிடிப்பது அவசியமாகும். சகோதரர்களே, நாம் நினைக்கின்றோம் ஹஜ்ஜாதிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக நாம் நினைக்கின்றோம். எந்த ஒரு கிதாபிலும் யோமு அரஃபா என்றால் யோமே யகூமுன்னாஸ் ஃபீ மைதானி அரஃபா, ஹஜ்ஜாதிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதாக இடம்பெற்றது கிடையாது. எனவே சகோதரர்களே, இதில் நாம் ஒரு தெளிவை வழங்கிக் கொள்ள வேண்டும், சற்று சிந்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு இவ்வாறான ஒரு தினத்தில் தான் நாம் இந்த அரஃபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும் என்றிருந்தால் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு அரஃபாவுடைய நோன்பை இந்த நாட்டு மக்கள் பிடித்திருப்பார்கள், நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜினுடைய பிரயாணம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இறுதி பயணம் ஹஜ் பயணம் என்பதாக ஆறு மாதங்களுக்காக சென்று விடுவார்கள், ஆறு மாதங்களுக்கு பின்னால் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கின்றார்களா மூச்சாகிவிட்டார்களா என்பது கூட தெரியாது. சகோதரர்களே, இன்றைய காலத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் விளங்கிக் கொண்டோம் விளங்கிக் கொள்கின்றோம். ஆனால் சகோதரர்களே, அந்த காலங்களில் எவ்வாறு இந்த நாட்டு மக்கள் நோன்பு வைத்தார்கள், எவ்வாறு ஏனைய நாட்டு மக்கள் நோன்பு வைத்தார்கள், சற்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு ஹஜ்ஜாதிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் நோன்பு நிற்கும் பொழுதுதான் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக இருந்தால் சில நாட்டு மக்களுக்கு வாழ்க்கையில் அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டாது. காரணம், அங்கு அதாவது மக்காவில் காலை அடையும் பொழுது சில நாடுகள் மாலையை அடைகின்றார்கள், அவர்கள் காலை அடையும் பொழுது அவர்களுக்கு இங்கு இவர்கள் மாலை அடைந்து விடுகின்றார்கள், அரஃபாவுடைய அந்த நேரத்தை தாண்டி விடுகின்றார்கள். இவர்கள் எவ்வாறு நோன்பு நோட்பது? இஸ்லாம் ஒரு அமலை அனைத்து மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய விதத்தில் தான் சாதகமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்னும் சற்று சிந்தனையுடன் யோசித்து பார்த்தோம் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நாம் இன்று சிந்திக்கின்றோம், உதாரணத்துக்கு இன்று பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கின்றார்கள். மக்காவை விட ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் பிந்தி நாம் பெரும்பாலும் நாம் பிறை காணுவதுண்டு. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, அந்த நாடுகளில் மக்காவில் பிறை பார்ப்பதற்கு முன்னாலே அவர்கள் பிறைகளை பார்த்து விடுவார்கள். அவ்வாறாக இருந்தால் அவர்களுடைய பெருநாளுடைய தினத்தில் ஹஜ்ஜாதிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய பெருநாளுடைய பெருநாளுடைய தினத்தில் அரபாவுடைய நோன்பை எவ்வாறு பிடிப்பது, பெருநாளுடைய தினத்தில் நோன்பை பிடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். எனவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இதில் நாம் ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாளை மறுத்தினம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிப்பது இது பிரதானமான ஒரு சுன்னத்தாகும். இதற்குரிய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தாலா இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக முன்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், பின்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். மொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரண்டு வருடங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தினங்களில் செய்ய வேண்டிய மிகவும் பிரதானமான இன்னும் ஒரு அமல் தான் அமல் மாஷா அல்லாஹ். அனைவர்களும் அதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள், பங்குதாரர்கள் பலர் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்பானுடைய அமல் இருக்கின்றது, இது இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஒரு அமல் கிடையாது. மாறாக ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அமலாகும். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதீஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆஹர் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஜாஹிலியத்துடைய காலத்திலும் இவ்வாறு குர்பான் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கின்றது. ஜாஹிலியத்துடைய காலத்தில் ரஜபுடைய ஆரம்ப பத்தில் குர்பான் கொடுப்பார்கள். நாம் உலகியா என்பதாக சொல்வதை போன்று அவர்கள் அதற்கு ரஜபியா என்பதாக சொல்வார்கள். அன்பார்ந்த சோதர்களே, இது பழமை வாய்ந்த ஒரு சுன்னத்தாகும். ஏன் அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தினர்களுக்கும் இந்த குர்பானை இரத்தத்தை பலியிடுவது பிராணியை பலியிடுவதை சுன்னத்தாக்கி இருக்கின்றான். இது அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய ஒரு அமலாகும். குர்பான் என்கின்ற இந்த வார்த்தையே குர்ப் என்கின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அல் குர்ப் என்றால் அத்தகரும் நெருக்கம் என்பது அடையாளமாகும். இந்த குர்பானின் மூலமாக, இந்த அமலின் மூலமாக நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகியாவுடைய குர்பானுடைய அமலை எனக்கு தந்திருக்கின்றான். ஹதீஸில் வந்திருக்கின்றது, யார் குர்பான் கொடுப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளமாக இடம்பெற்றிருக்கின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு லயாதி யௌமல் கியாமா பிகுருனிஹா வஅலாஃபிஹா வஅஷ்ஆரிஹா, அறுக்கப்படுகின்ற அந்த பிராணி கியாமத்துடைய நாளில் அதனுடைய கொம்புகளுடனும் அதனுடைய குழம்புகளுடனும் அதனுடைய முடிகளுடனும் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், மா ஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உலஹியா கொடுக்கும்படி சொல்கின்றீர்களே, இந்த உலஹியா என்ன யா ரசூலல்லாஹ், இது எந்த அடிப்படையில் உள்ளது என்பதாக கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாகும், அவர்களுடைய வழிமுறையாகும் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் திரும்ப கேட்டார்கள், சமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய வழிமுறையா அவ்வாறு என்றால் எனக்கு என்ன நன்மை இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், இந்த காரியத்தை இந்த கடமையை செய்வதின் காரணமாக சொல்லி காட்டினார்கள். லிக்குல் இஷாரத்தின் மின சூஃபி ஹசனா, அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்து விடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்தந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யௌமுல் நஹ்ருடைய தினம், பெருநாளுடைய தினம், இந்த தினத்தில் குர்பானுடைய அமலை விட சிறந்த எந்த ஒரு அமலும் இருக்க மாட்டாது. ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த தினங்களில் இந்த பெருநாளுடைய தினத்தில் குர்பானுடைய அமலை விட எந்த ஒரு சிறந்த ஒரு அமலும் இருக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு காலத்துடன் நேரத்துடன் குறிப்பாக்கி இருக்கின்றான், அதற்கு ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலம் அந்த நேரத்தை நாம் தாண்டிவிட்டால் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு அரபாவுடைய தினம் இன்று என்றிருந்தால், இந்த அரபாவுடைய மைதானத்தில் காலையிலிருந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் இருக்க வேண்டும். இந்த தினத்தை அவர்கள் தப்பிவிட்டு ஹஜ்ஜாஜிகள் அடுத்தது 364 நாட்களும் போய் அரபாவுடைய மைதானத்தில் இருந்தால் அந்த ஹஜ்ஜினுடைய கடமை நிறைவேற மாட்டாது. அந்த அமலை அந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குறிப்பாக்கி இருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து அமல்களை விட
இந்த குர்பானுடைய அமல் மிகவும் ஏற்றமானதாகும். உதாரணத்துக்கு ஒருவரை சிந்திக்கின்றார், அதாவது நான் குர்பான் கொடுப்பதாக இருந்தால் ஒரு 50,000 60,000 போகும், இந்த 50,000 60,000 ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமே, ஏழைக்கு கொடுத்து உதவலாமே என்கின்ற பல சிந்தனைகள் ஏற்பட்டு அதனை செய்வதன் மூலமாக பல நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் என்றிருந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைய தினத்தில் இதனை விட சிறப்பான எந்த ஒரு அமலும் இருக்க மாட்டாது. இதுதான் மிகவும் சிறப்பான அமலாகும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இதில் பங்குதாரிகளாக ஆக வேண்டும். இதனால் தான் இந்த குர்பானுடைய விடயத்தை அனைவர்களும் ஓரளவு வசதி வந்தவர்கள் இவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மாட்டில் 7 பேருக்கு பங்குதாரிகளாக ஆகுவதை இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. 7 ஒரு பங்கு என்பதாக சொல்லும் பொழுது 6,500 ரூபாய், வேறு சில பகுதிகளில் அதைவிட குறைவாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பங்கில் நாம் பங்குதாரிகளாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பெருநாளுடைய தினம் வந்துவிட்டால் எங்களுடைய ஒரு உடுப்புக்கு எவ்வளவு செலவழிக்கின்றோம் சுபஹானல்லாஹ். ஒரு இடத்துக்கு நாம் சாப்பாட்டுக்காக ஒரு ஹோட்டல் ஒரு இடத்துக்கு போய்விட்டால் எத்தனை 1,000 செலவழிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த உலகியாவுடைய அமல் பங்குதாரிகளாக ஆகுவது ஆக பிரதானமானதாகும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பகுதியை பொறுத்தவரையில் இவர்கள் இதற்குரிய ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்திருக்கின்றார்கள். அதாவது இப்போது அனைத்து விடயங்களும் முடிந்ததற்கு பின்னால் பலரும் யோசனை பண்ணுகின்றார்கள், நாம் பங்குதாரிகளாக மாற வேண்டும் என்பதாக. பங்குதாரிகளாக ஆகலாம், ஆனாலும் அன்பார்ந்த சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய காலங்களில் நாம் மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படாத விதத்தில் ஆரம்ப நேரத்திலே நாம் அதற்குரிய பதிவுகளை செய்து ஒரு இலகுவான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த உலகியாவுடைய கடமையை நாம் நிறைவேற்றும் பொழுது மன திருப்தியுடன் நிறைவேற்றுவது அவசியமாகும். இதனை நிறைவேற்றும் பொழுது விசேஷமாக நாட்டினுடைய நிலைமைகளை கவனித்து இன்று கொழும்பு போன்ற பகுதிகளில் உலகியாவுக்குரிய ஏற்பாடுகள் அழகான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு இருந்தாலும் நாம் நாட்டினுடைய நிலைமையை கவனித்து மற்றவர்களுடைய உணர்வுகளை நாம், அதாவது அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், எமக்கு முன்னால் வந்தவர்கள் இந்த உலகியாவுடைய அமலை அழகான முறையில் செய்துவிட்டு சென்றார்கள், அதனால் இதுவரைக்கும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் அழகான முறையில் இந்த காரியத்தை இந்த இபாதத்தை செய்வோமே ஆனால் நிச்சயமாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமல் எங்களுடைய சந்ததிகளுக்கும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் இதனை செய்வது இலகுவானதாக இருக்கும். நாம் யாரும் இந்த அமல் தடைபட்டு விடுவதற்கு காரணிகளாக இருக்கக்கூடாது சகோதரர்களே. அதே நேரத்தில் நாம் இன்னும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். உதகையா கொடுக்கும் பொழுது அனைவர்களுடைய உள்ளத்திலும் நான் அல்லாஹுடைய ஒரு கடமையை நிறைவேற்றுகின்றேன் என்ற மனோநிலை இருப்பது அவசியமாகும். பொதுவாக SMS மூலமாக, வெப்சைட்டுகள் மூலமாக எத்தனையோ பல கருத்துகள், நச்சு கருத்துகள் அன்பார்ந்த சகோதரர்களே, சிலர் எம்மில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் என்பதாக சொல்லக்கூடிய சிலர் இவ்வாறு அன்பார்ந்த சகோதரர்களே அவர்களுடைய கருத்தை சரிகாணுகின்றார்கள், சொல் எழுதியிருக்கின்றார்கள். இன்றைய தினங்களில் மிருகங்களுக்கு அநியாயம் நடப்பதை போன்று உலகத்தில் எந்த ஒரு தினங்களிலும் மிருகத்துக்கு அநியாயம் நடப்பது கிடையாது, இது ஒரு மிருக வகை என்பதாக எழுதியிருப்பதை எம்மில் சிலர் நியாயம் காணுகின்றார்கள், சரி காணுகின்றார்கள். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது, குர்ஆன் சொல்லுகின்றது, நாம் இதனை உங்களுக்கு படைத்திருக்கின்றோம், அதிலிருந்து உங்களுக்கு சாப்பிட முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய படைப்பை அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றார். ஒரு மிருகத்துடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்தி இருப்பதை போன்று எந்த ஒரு மார்க்கத்திலும் வலியுறுத்தப்பட்டது கிடையாது. ஒரு கல்லியை அடிப்பதாக இருந்தாலும் அதற்கு நன்மை இருக்கின்றது, ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அதனை அடிக்கும் பொழுதும் ஒரே அடியாக அடித்துவிட வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள். முஸ்லிமினுடைய ஒரு ரிவாயத்தில் பதிவாக இருக்கின்றது, நபி அவர்கள் லானத் செய்தார்கள், யார் மிருகங்களுக்கு பச்சை குத்துகின்றார்களோ அதன் மூலமாக அதற்கு நோவினை ஏற்படுகின்றது, அந்த மனிதரை நபி அவர்கள் லானத் செய்திருக்கின்றார்கள். முஸ்லிமினுடைய மற்றொரு ரிவாயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு பெண்மணி ஒரு கழுதை ஒரு குதிரை ஒட்டகத்தில் ஏறி அவருடைய பொதிகளை சாமான்களை சுமந்து வந்தால் அந்த குதிரையில் இறங்கியதான் தாமதம் அந்த ஒட்டகம் ஓடிவிட்டது. இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அந்த ஒட்டகத்துக்கு லானத் செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சகோதரர்களே? அந்த ஒட்டகத்தை பிடித்து வந்து அந்த பெண்ணிடத்தில் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமான்கள் அனைத்தையும் கீழே இறக்கிவிடு என்பதாக சொல்ல அவள் இறக்கியதற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தை அனுப்பிவிட்டார்கள். நபி அவர்கள் திரும்ப அந்த ஒட்டகத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கவில்லை. அந்த பெண் அந்த ஒட்டகத்துக்கு லானை செய்ததின் காரணமாக இவ்வாறு இஸ்லாம் இந்த மிருகங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை, அதாவது ஒரு குற்றம் செய்த ஒருவர் அவரை கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைதான் ஏற்பட்டாலும் அழகான முறையில் கொலை செய்ய வேண்டும். சித்திரவதை செய்வதற்கு அனுமதி கிடையாது. நீங்கள் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் அழகான முறையில் அறுக்க வேண்டும். உங்களில் ஒருவர் அந்த பிராணியை அறுக்கும் பொழுது அவர் கத்தியை நல்ல முறையில் தீட்டிக் கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஹதீஸை விளங்கி இருக்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், முன்னாள் காலத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் ஒரு பூனையை கட்டி வைத்தால் அந்த பூனையை கட்டி வைத்து அதற்கு உண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யவும் இல்லை, அந்த பூனையை அவள் அவிழ்த்து விடவும் இல்லை, இதன் காரணமாக அவள் நரகத்துக்கு நுழைந்து விட்டாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே நேரத்தில் சஹிஹான இன்னும் ஒரு ரிவாயத் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு விபச்சாரி ஒரு நாயை பார்க்கின்றார். நாய் எவ்வளவு நஜீசான சகோதரர்களே, அவ்வாறு இருந்தும் அல்லாஹ்வுடைய படைப்பு இந்த நாய் தாகத்தின் காரணமாக ஒரு கிணத்தை சுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த விசச்சாரி அவளுடைய மோசாவை எடுத்து அதனை ஒரு பால்தியை போன்று பாவித்து தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டுகின்றார். அதன் மூலமாக அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்டால் இந்த நாயுடன் நடந்து கொண்ட முறையை அல்லாஹ் புரிந்து கொண்டார். இவ்வாறு இஸ்லாம் மிருகங்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் அனைத்தை விட மேலாகவும் நாம் இந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்களே? நாம் இதனை நிறைவேற்றும் பொழுது இதன் மூலமாக எங்களுடைய தக்வாதான் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்துவிடும் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாம் அழகான முறையில் ஒரு மிருகத்தை கொடுக்கின்றோம், பெரிய பெருமதியுள்ள ஒரு மிருகத்தை கொடுக்கின்றோம். அதுவல்ல சகோதரர்களே, எங்களுடைய இஹ்லாஸ், எங்களுடைய நியத், எங்களுடைய தக்வா இதுதான் அல்லாஹ்வை போய் அடையும் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய 8ஆம் தேதி இது போயடையாக இருப்பதன் காரணமாக இந்த தினங்களில் நாம் குர்பான் கொடுப்பதை அறுப்பதை அனுமதித்திருந்தாலும் கூட நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மற்றவர்களுடைய பெரும்பான்மையினர்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை பாதிக்காத விதத்தில் நாம் நடந்து கொள்வது அவசியமாகும். ஏனைய 3 பெண்ணாளுடைய தினம் இருக்கின்றது, அடுத்த நாள் இருக்கின்றது, வியாழக்கிழமை இருக்கின்றது. இந்த தினங்களிலே நாம் இந்த அமல்களை முடித்துக் கொள்வதற்கு செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த போய தினத்தில் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை போய தினமாக இருப்பதனால் யாரும் இந்த தினங்களில் இந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது இது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த கடமைகளை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எந்த விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாத ரஹ்மானே, யா அல்லாஹ், அழகான முறையில் நல்ல முறையில் நாம் எப்போதும் நிறைவேற்றியதை விட நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உலகையாக்களை பொருந்திக்கோ ரஹ்மானே, எங்களுடைய அமல இபாதத்துகளை பொருந்திக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய பைத்துல்லாவை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜிகளை ஹஜ்ஜன் மப்ரூராவாக ஆக்கிக்கோ யா அல்லாஹ். அவர்களுடைய சைகளை சையம் மஸ்கூராவாக ஆக்கிக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய உம்ராக்களை கபூர் செய்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சந்தர்ப்பத்தை அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை உனது தனிப்பட்ட கிருபையின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. வா ஆகிரு தஅவானா.